ஓம் சிவாய நம. சைவன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு: நலமேதும் அறியாத. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சேவ சங்கர 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 சம்போ, சங்கர சங்கர சம்போ. நலமேதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமா நாட்டம் தம் தேசம். சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான் தாளால் என் தலை மீது தாக்கி நான் தோணே. சங்கர சங்கர சம்போ, சேவ சங்கர 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 சம்போ, சங்கர சங்கர சம்போ. தாக்கும் நல்லானந்தம் ஜோதி ஆணு தண்ணீர் சேரிய ஏனை தன்னாருளால் போக்கும் வரவற்றிருக்கும். சுத்த பூரணமாக்கினார் புதுமை காண்மின்னே.
இன்று நாம் 17வது பாடலுக்கு செல்கின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம், சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான் தாளால் என் தலைமீது தாக்கினான் தோழி. இந்த பாடலும் இதற்கு அடுத்த பாடலும் ஒரு நல்ல படி போல் அமைந்திருக்கின்றது. இப்போ இந்த பாடலில் என்ன கருத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன் இதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். மிக எளிமையானதுதான். நலம் ஏதும் அறியாத என்னை, முதலில் தான் எப்படி இருந்தேன் என்று இவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட எனக்கு என்ன செய்தார் என்னுடைய குருநாதர் அல்லது இறைவன். தான் இருந்த நிலை நலம் ஏதும் அறியாத என்னை. நலம் எது என்று தெரியாத என்னை, எது நல்லது என்று தெரியாத என்னை. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். அதாவது எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்படி எனக்கு எது நல்லது என்பது எனக்கே தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம். இப்ப இங்க என்ன சொல்கின்றார்? மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் இறைவனே. குருநாதராக வந்து எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார். இங்கு நம்ம இறைவன் அல்லது குருநாதர் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இங்கு இறைவனை குறிக்கின்றது. இறைவன் வந்து இப்படிப்பட்ட எனக்கு மோக்ஷத்தில் நாட்டத்தை கொடுத்தார், விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷத்தை விளக்குகின்றார் நாதாந்த மோனம். மோனம் என்றால் மௌனம், அமைதி. நாதாந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற நிலை. தம் தேசம், அதுதான் அந்த இறைவனுடைய இருப்பிடம். அமாத்திரம் என்றெல்லாம் மாண்டூக்கியத்தில் கூறப்படும். மாத்திரையற்றது, சப்தமற்றது, அது இங்கு மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அதில் நாட்டம் என்று சொல்கின்றார். இங்கு நாட்டம் என்றால் விருப்பம், விரும்புதல். அப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட நான், எந்த நலனும் அறியாத என்னை இப்படிப்பட்ட மோக்ஷத்தில் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தார். அந்த மோக்ஷம் என்பது மௌனம் என்றால் மௌன நிலை. பிறகு மீண்டும் எதை எனக்கு கொடுத்தார்? 3வது வரியில் சஞ்சலம் ஏதும் இல்லாமல், என்னுடைய மனதில் சஞ்சலம் இல்லாமல் செய்தார். இதற்கு முன்னாடி சஞ்சலப்பட்டு கொண்டு நான் இருந்தேன், மனதை நான் உழப்பிக்கொண்டும் குழப்பிக்கொண்டும் இருந்தேன். அதையெல்லாம் நீக்கி மனதில் எந்த சஞ்சலத்தையும் கொடுக்காமல், இதெல்லாம் யாருனால செய்ய முடியும்? எல்லாம் வல்லான். எல்லாம் வல்லான் என்றால் எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். பிறகு என்ன செய்தாராம்? தாளால் என் தலை மீது தாக்கினான். அவனுடைய திருவடியை என் தலை மீது வைத்தார். எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்லவர், அனைத்து சக்தியை உடையவர், தாளால் என்றால் அவருடைய திருவடிகளில் என் தலை மீது தாக்கினான் என்றால் வைத்தார். இதுதான் இதனுடைய பொருள். அதாவது ஒரு நலனும் இல்லாத என்னை நாதத்தினுடைய சப்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சப்தமற்ற சத்தமற்ற அதாவது மௌனமாக இருக்கின்ற தேசமான மோட்சத்தில் நாட்டத்தை கொடுத்து மனதில் இருக்கின்ற சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி எல்லாம் வல்லான் என் தலை மீது தன் பாதத்தை வைத்தான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி நாம் இதில் இருக்கின்ற சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு நாம் விளக்கம் பார்க்கலாம். இங்கு முதல் பகுதிக்கு வருகின்றோம். நலம் ஏதும் அறியாத என்னை. இங்கு எதை நலம் என்று தாய்மானவர் கூறுகின்றாரோ அதை உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் என்று அழைக்கப்படுகின்றது. நலம் என்பது ஸ்ரேயஸ். நாம சாதாரணமா என்ன நினைப்போம், இந்த நலனுக்கு ஆப்போசிட் எதிர்பதமா இருக்கிறது கேடு அப்படின்னு நினைப்போம். நலனுக்கு எதிர்பதமாக இருப்பது கேடு என்று. ஆனால் உபனிஷத்தில் நலனுக்கு எதிர்ப்பதமாக வேறொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சொல் வந்து பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. பிரேயஸ் என்றால் இன்பம் என்று பொருள். இப்ப நலம் என்பது ஸ்ரேயஸ், இன்பம் என்பது பிரேயஸ். பிறகு உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இந்த இரண்டை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பலர் மந்த புத்தியினால் அறியாமையினால் ஸ்ரேயஸை விடுத்து பிரேயஸை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஸ்ரேயஸ் என்றால் நன்மையை துறந்து இன்பத்தை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஒரு கால் நாம் இரண்டையும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாமே என்றால் உபனிஷத் கூறுகின்றது இரண்டும் வேறு வேறு பாதையை உடையது. ஸ்ரேயஸ் நன்மைங்கிறது ஒரு பாதை, இன்பம்ங்கிறது ஒரு பாதை, ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று ஸ்ரேயஸ் என்பதைத்தான் இங்கு தாயுமானவர் நலம் என்ற வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார். நன்மை இன்பம் இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு எது நன்மையோ அதை தேர்ந்தெடுக்கலாம், நமக்கு எது இன்பமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு சாதாரணமான உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் உணவை உட்கொள்ள அமர்கின்றோம். இந்த உடலுக்கு நன்மையான பொருள்களும் அங்கு இருக்கும், உடலுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களும் இருக்கும். நம்ம என்ன செய்கின்றோம், நன்மையை கொடுக்கிற பொருளை குறைவா சாப்பிடுவோம். குறைவா தான் சமைப்பார்கள், காய்கறிகள்லாம் எவ்வளவு குறைவா சமைக்கிறது. பிறகு என்ன அதிகமா இருக்கும்னா ஊறுகாயும் சிப்ஸும் வடையும் தான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எதற்குனா அதெல்லாம் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். பிறகு வந்து டெலிவிஷன்ல எவ்வளவு சேனல் இருக்கு, அதுல வந்து நன்மையும் இருக்கு, சிலதெல்லாம் நல்ல விஷயங்கள் பற்றிய சேனலும் இருக்கு. ஆனா எதை தேர்ந்தெடுப்பார்கள், எது இன்பத்தை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கின்றது. அதன் இன்பத்தை கொடுக்கின்ற புஸ்தகத்தையும் படிக்கலாம், நன்மையை கொடுக்கின்ற புஸ்தகங்களையும் படிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம் பேசலாம். இதில் ஒவ்வொரு அடியிலும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நன்மையை தேர்ந்தெடுக்கலாம். பிறகு பல சமயங்களில் நமக்கு நன்மை இது என்று தெரிந்தும் நாம் இன்பத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். காரணம், நன்மையை தேர்ந்தெடுக்கும் அளவு நமக்கு மனோபலம் அல்லது அறிவில் திடம் இருப்பதில்லை. இது நல்லதுன்னு எனக்கு தெரிகின்றது, இருந்தாலும் அதை நாம் விட்டு விடுகின்றோம். அப்படி நமக்கு நாமே தீங்கை செய்து கொள்கின்றோம். இப்ப இன்பத்தை தேர்ந்தெடுத்தா எப்படி தீங்கு என்றால், அதே உபனிஷத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது, நாம் இன்பத்தில் மூழ்க மூழ்க அந்த இன்பங்கள் நம்முடைய மனம் உடல் இந்திரியம் இந்த சக்திகளை இழக்க செய்கின்றது. நம்முடைய உடலில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற இந்திரியங்கள் இருக்கின்ற சக்திகள் எல்லாம் இன்பங்கள் திருடி விடுகின்றது என்று அங்கு ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று நாம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலைகளை பிரித்து பேசப்பட்டுள்ளது. அப்படி இவர் என்ன சொல்கின்றார், நலம் ஏதும் அறியாத என்னை. நான் வந்து எதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் என்று அறியவில்லை, அப்படி அறிந்தாலும் நான் நல்லதை தேர்ந்தெடுக்கும் அளவு எனக்கு மனநிலையோ மனப்பக்குவமோ இல்லை. அப்படிப்பட்ட இருந்த என்னை, எனக்கு எது நல்லது என்று தெரியாமல் இருந்த என்னை. அது குழந்தையா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு எது நல்லதுன்னு கெட்டதுன்னு தெரியாது, மண்ணை எடுத்து சாப்பிடும். உடல்நிலை சரியில்லாது இருக்கும் பொழுது எது உடலுக்கு ஆகாதோ அது வேணும்னு அடம்பிடிக்கும். ஆனா வளர்ந்ததற்கு பிறகு நாம் உடலில் வளர்ந்தும் மனதில் குழந்தையாக இருக்கின்றோம். காரணம், நமக்கு எது நல்லது என்று தெரியாமல் எது இன்பமோ அதை நாடி செல்கின்றோம். இதில் எது நல்லதோ அதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எது இன்பமோ அது எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் எது நல்லதோ அது இறுதியில் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும், அதுவும் பேரின்பமாக இருக்கும். இப்போ நல்லதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் அது கொடுக்கின்ற துக்கம் கொடுக்காது. அந்த இன்பத்தை தேர்ந்தெடுத்திருந்தா என்ன சுகம் கிடைக்குமோ அது ஆரம்பத்தில் இருக்காது, அதை துறக்க நமக்கு சக்தி தேவை. ஆனால் நன்மை வந்து சில சமயங்கள்ல கடினமா இருக்கிற மாதிரி தெரியும், பிறகு அதுல பயிற்சி செய்து விட்டால் அந்த நன்மை தான் உண்மையான இன்பமா இருக்கு. இப்ப காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நன்மை, ஆனா ஆரம்பத்துல இன்பமாவா இருக்கும்? எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் எந்திரிச்சு ஜபம் பண்றதோ அல்லது ஏதாவது பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை பழகி விட்டால் அதில் இருக்கிற இன்பமே வேறு, தூங்குறத விட எத்தனையோ மடங்கு இன்பம் அதில் இருக்கின்றது. இப்படி நன்மை ஆரம்பத்தில் இன்பமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் முழுமையான இன்பத்தில் முடிவடைகின்றது. இப்படிப்பட்ட நலம் எது என்று அறியாமல் இருந்தேன், ஒரு குழந்தை போல் நான் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த அப்படிப்பட்ட என்னை என்று முதல் வரியில் நலம் ஏதும் அறியாத என்னை, எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது இன்பம், இதெல்லாம் தெரியாமல் இருந்த என்னை. பிறகு மோட்சத்தை இங்கு எப்படி வர்ணித்தார்? அடுத்த வரிக்கு வந்தால் நாதாந்த மௌனம். நாதாந்த மௌனம் என்றால் மௌனத்தை தமிழ்ல மௌனம் என்று சொல்வார்கள். நாதாந்த மௌனம் என்றால் நாதம் என்றால் சப்தம், அந்தம் என்றால் சப்தத்தினுடைய முடிவு, ஓசையினுடைய முடிவு. அது என்ன என்றால் மௌனம், மௌனம். மௌனம் என்பது இங்கு நாம ரூபம் என்பது இந்த உலகத்திற்கு ஒரு பெயர். இந்த உலகமே நாம ரூபமாக இருக்கிறதுன்னு வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லப்படும். நாம என்றால் சப்தம் என்று பொருள். நாமன்னா நெத்தியில் வைக்கிற நாமம் அல்ல, நாம என்றால் பெயர். அவருக்கு என்ன நாமம், என்ன பெயர், அது போல நாமம் என்றால் சப்தம், ரூபம் என்றால் உருவம். அப்படி நாம் இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிடறோம், ரூப பிரபஞ்சம் நாம பிரபஞ்சம்னு சொல்லி. எவ்வளவு ரூபம் இருக்கோ அவ்வளவு நாமம் இருக்கு, எவ்வளவு உருவம் பொருள் இருக்கோ அந்த அந்த பொருளுக்கு தகுந்த சொற்கள் இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறோமோ அவரவர்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்லோருடைய பெயரையும் எழுதி கவுண்ட் பண்ணி பாக்கிறோம். உடனே என்ன முடிவு பண்றோம், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அது எப்படி நாமத்தை எண்ணி ரூபத்தை முடிவு பண்றோம் என்றால் எவ்வளவு நாமமோ அவ்வளவு ரூபம். இனி இந்த நாமத்தை எல்லாம் ஒடுக்கணும்னா என்ன ஆகும் என்றால், நாமம் எல்லாம் ஒடுங்கும் பொழுது அது வந்து அநாமம் அல்லது வந்து அசப்தத்துலதான் ஒடுங்குகின்றது. இந்த விதத்தில எல்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்துல பெரிய விசாரம் நடந்திருக்கின்றது. இந்த ரூபத்தை நாமத்துல ஒடுக்கலாம், நாமத்தை போய் ரூபத்துல ஒடுக்கலாம், பிறகு கடைசியில அதற்கு ஆதாரமா என்ன இருக்கு என்று பார்த்தால் நாமமே அற்ற சப்தமே அற்ற துரியம் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த அனைத்து சப்தத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற சப்தமற்ற தேசம் என்றால் அதுதான் சொரூபம் அர்த்தம், அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய உண்மையினுடைய சொரூபம். அப்படிப்பட்ட சொரூபத்தில் எனக்கு என்ன கொடுத்தார் என்றால் நாட்டம் என்று சொல்கின்றார். ரொம்ப அழகான சொல் தமிழ்ல நாட்டம், நாடுதல். நாட்டம் என்றால் விருப்பம், இதுதான் உண்மையில சிரேயஸ் என்று சொல்வது. அப்படிப்பட்ட மோட்சத்தில் எனக்கு நாட்டத்தை கொடுத்தார் யார்? எல்லாம் வல்லான், எல்லா சக்தியை உடைய ஈஸ்வரன். அந்த இறைவன் வந்து எனக்கு நாட்டத்தை கொடுத்தார். விவேகமே இல்லாத எனக்கு அதனுடைய அறிவை கொடுத்து நாட்டத்தை கொடுத்தார். இந்த நாட்டம் தான் இங்கு நாம வேதாந்த சாஸ்திரத்துல முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம். முமுக்ஷுத்துவம்ங்கிறதான் தமிழ்ல நாட்டம், நாடுதல், விரும்புதல், தேடுதல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இது வந்து இறைவன் வந்து தனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், ஒரு அருள் என்று சொல்கின்றார். அதாவது எனக்கு முமுக்ஷுத்துவத்தை கொடுத்தார். முமுக்ஷுத்துவம் என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு பொருளை வந்து நம்ம அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த விருப்பம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அந்த பொருளை நம்ம அடைய முடியுமா இல்லையா என்பது ஏற்படும். இப்ப எத்தனையோ பொருள்களை அடையிறதுக்கு நம்ம மனசுல ஆசை இருக்கு. ஒருவரிடம் உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டா என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வேணும்னு சொல்லிடுவார். காரணம் என்ன? எல்லாத்தையும் அடைய ஆசை. ஆனால் ஆசை மட்டும் மனதில் இருந்தா அந்த பொருள் நமக்கு வந்துடாது. பிறகு எப்படிப்பட்ட பொருளை நம்ம அடைவோம் என்றால், எந்த ஆசையானது மற்ற ஆசைகளை எல்லாம் கீழ்த்தள்ளி மேலோங்கி வருகின்றதோ, அப்படி ஆசையானது உச்சகட்ட நிலையை அடைவதைத்தான் நாட்டம் அல்லது முமுக்ஷுத்துவம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த ஒரு ஆசை என்ன செய்கின்றது? மற்ற ஆசைகளையெல்லாம் நிறுத்தி வைத்து, மற்ற ஆசைகளையெல்லாம் கீழ்த்தள்ளி அது மேலோங்கி வர வேண்டும். அப்படி ஆசை முழு வளர்ச்சி அடைந்தால் அந்த ஆசை முமுக்ஷுத்துவம்னு சொல்றோம். எப்படி? சரி, இந்த முமுக்ஷுத்துவத்தில் என்ன பலன் என்றால், அந்த ஆசைதான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்தும். மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்ம செயல்ல ஈடுபடுத்தாது. பிறகு எந்த ஆசை செயல்ல ஈடுபடுத்தும், எந்த ஆசை வலுவடைந்ததோ அந்த ஆசை தான் செயல்ல ஈடுபடுத்தும். அப்படி இந்த முமுக்ஷுத்துவம் கர்ம ஹேது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. கர்ம ஹேது என்றால் பிரயத்தனம் செய்ய, முயற்சி செய்ய முமுக்ஷுத்துவம் தான் காரணம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வேறு ஆசைகள் எத்தனையோ இருந்திருக்கு, இந்த நேரத்துல இதை செய்யலான்னு. ஆனா சாஸ்திரம் கேட்க வேண்டும், வேதாந்த கருத்துக்களை கேட்க வேண்டும்ங்கிற ஆசை மேலோங்கிய காரணத்தினால் மற்ற ஆசைகளை தள்ளி வச்சுட்டு பிறகு வருகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அப்படி ஆசையினுடைய ஒரு தன்மை, ஆசை வலுவெடுத்து ஆசை உறுதிப்படும் பொழுதுதான் அது செயலாக மாற்றும் திறன் நமக்கு வருகின்றது. நமக்கு எப்படி ஒரு விதத்துல செயல்படுற திறன் வருகிறது என்றால், அதற்கு தள்ளி விடுவது ஆசைதான். பெட்ரோல் போல சிலதுக்கெல்லாம் நம்ம செயல்படவே விருப்பம் இல்லை, செயல்படாம இருக்கோம், ஆனா ஆசை இருக்குன்னு சில பேர் சொல்வார்கள். அது உண்மையிலேயே பொய் தான். உண்மையே ஆசை வளர்ந்திருந்ததுன்னு அப்படி சொல்ல மாட்டார்கள். அந்த ஆசையே தள்ளி விட்டுரும். எனக்கெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு விருப்பம்தான், ஆனால் என்று சொல்லிட்டு பல காரணங்களை சொல்வார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களோட ஒண்ணு பேசக்கூடாது, ஆசை வளரவில்லை என்று பொருள். முமுக்ஷுத்துவத்தினுடைய முதல் பலன் கர்ம ஹேது, கர்மத்துக்கு காரணம். இனி முமுக்ஷுத்துவத்துக்கு இனி ஒரு முக்கியமான பலன் இருக்கின்றது, அதுவும் சாஸ்திரத்துல சொல்லப்படுகின்றது. அது என்னவென்றால் சகன சக்தி என்று சொல்லப்படுகின்றது. சகனம் என்றால் பொறுத்து கொள்கின்ற சக்தி. இந்த முமுக்ஷுத்துவம் இருந்தாதான் நமக்கு பொறுமை வரும். பொறுத்து கொள்கின்ற சக்தி வந்து நமக்கு முமுக்ஷுத்துவம் இருக்கிற இடத்துல இருக்கும். அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப வந்து நம்ம எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் முதலில் வருவது தடைகள் தான். அது எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தடை தான் முன்னாடி வந்து நிற்கும். அது நல்ல விஷயம்னா தடைகள் அதிகமா வரும், மோசமான விஷயம்னா ஒரு தடையும் வராது, டிராபிக் ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா போயிடலாம். ஆனா நல்ல விஷயம்னா அப்படி இல்லை, தடைகள் மேலே தடைகள் வரும். இந்த தடைகள் வரும் பொழுது நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லாமல் சரி வேண்டாம்னு விட்டு விடுவோம். ஆரம்பத்துல ஆரம்ப சூரர்களா வருவோம் எல்லாம். பிறகு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல நம்ம விட்டு விடுவோம். காரணம், நமக்கு முன் இருக்கின்ற தடைகளை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இருப்பதில்லை. அப்போ அந்த சக்தி வர வேண்டும் என்றால் பொறுமையுடன் வருகின்ற கஷ்டங்களையும் தடைகளையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் அது அந்த தடைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற சக்தியை நமக்கு கொடுக்கும். இப்ப சிலருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், சில சமயங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள், பொருள் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால். இப்ப அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்திருக்கு, எப்படியாவது நான் சம்பாரிச்சு காட்டுறேன், எப்படியாவது நான் வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேறி காட்டுகின்றேன்னு அவர்களுக்குள் ஒரு வெறி மாதிரி ஆசை வந்திருக்கும். பிறகு அவர்கள் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்கள்ல அவமானப்பட வேண்டியது வரும், அதிகமா வெயிட் பண்ண வேண்டியது வரும். எதையாவது ஒரு வியாபாரத்துக்கு போயிருப்பார், நீங்க வெயிட் பண்ணுங்க, காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சாதாரண அந்த சக்தி வருமா? அந்த ஆசை இருந்தாதான் தீவிரமா நான் வாழ்க்கையில முன்னேறித்தான் ஆகுங்கிற ஒரு விருப்பம் அது வெறி போல் உள்ள இருந்தாதான் அவர்னால அப்படி பொறுமையா இருந்து பல சமயங்கள்ல அவமானங்களை வாங்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு வியாபாரத்துல வெற்றி பெறாருன்னு சொன்னா அது காரணம் என்ன? அது அவருக்கே தெரியாம இருந்த அவருக்குள் இருந்த ஆசை. இதே கொள்கைதான் வேதாந்தத்துக்குள்ளயும் வரும். வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். முதல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள், எல்லாம் சுற்றி இருப்பவர்கள்லாம் தடை சொல்வார்கள். பிறகு அவர்களெல்லாம் நீங்க கேடு கெட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாலும் பிறகு நமக்கு என்ன ஆகும்? அவர்கள் பார்க்கிற சேனல், பிறகு அவர்கள் இருக்கின்ற வாழ்க்கையில ஒரு ஆசை வந்து சரி நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், உடனே தத்துவம் பேசி எல்லாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் போன்றவர்களாலதான் அடைய முடியும், நமக்கெல்லாம் இந்த பிறவியில கிடையாதுன்னு முடிவு பண்ணி நம்ம என்ன செய்து விடுவோம், நமக்கு நாமளே சில காரணங்களை சொல்லி விலகி கொள்வோம். இனிமேல் சாதனைகள்லாம் வேண்டாம், ஏதோ இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டுனா போதும் அப்படின்னு முடிவு செய்து விடுவோம். காரணம் என்ன? அந்த நாட்டம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால். அந்த நாட்டம் இருந்து விட்டால் பிறகு என்னன்னா ரெண்டு இருக்கும், ஒன்று செயல்படுவோம், இரண்டாவது செயலிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த செயலிலிருந்து பின்வாங்காம இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாட்டத்தினுடைய அதிகத்தன்மை, அதைத்தான் முமுட்சுத்துவம் என்று சொல்வது. அதைத்தான் இங்கு சொல்கின்றார், எனக்கு அந்த நாட்டத்தை இறைவன் கொடுத்தார். இதுல ஒன்றுமே தெரியாமல் நலமேதும் இதுதான் நலம்னு தெரியாமல் இருந்து கொண்ட எனக்கு ஒரு பெரிய நாட்டத்தை விருப்பத்தை கொடுத்தார். இது இரண்டாவது வரி. இனி மூன்றாவது வரிக்கு வந்தால் சலமேதும் இல்லாமல், சலமேதும் இல்லாமல்ங்கிற இடத்துல மனம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும், மனச்சஞ்சலம் எதுவும் இல்லாமல். இங்கு வந்து மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு ஒரு நிலைப்படாமல் எனக்கு இருந்து கொண்டு இருந்தது. ஏன்னா எது நலம்னு தெரியாம, எது இன்பமோ, எது எனக்கு கேடு விளைவிக்குமோ அது பின்னாடி போயிட்டு இருந்தேன். பிறகு வந்து அதை திருத்தி அறிவை கொடுத்து இதைத்தான் நீ நாடணும் என்று அதில் நாட்டத்தை கொடுத்தார், இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும்னு சொல்லி கொடுத்தார். பிறகு அதை அடைய வேண்டித்தது யார் என்றால், நம்ம வேதாந்தத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில எதை அடைய வேண்டும் என்றாலும் மற்ற சூழ்நிலை உடல்நிலை ஓரளவு மனதினுடைய துணை நமக்கு இருந்தா போதும். ஆனா வேதாந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு நாம் பயன்படுத்துகின்ற முக்கியமான கருவி நம்முடைய மனம். என்ன இங்க சிந்திக்க வேண்டியது இருக்கு, தியானம் செய்ய வேண்டியது இருக்கு, இந்திரிய கட்டுப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு. ஆகவே மனம்தான் ஒரு முக்கிய பொருளாக ஆகின்றது. மனதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்னு அர்த்தம். மற்றதுக்கெல்லாம் மற்ற பொருள்கள் தான். இங்க நமக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம், மனசுதான் நமக்கு தேவை. அப்ப இங்க சொல்றார், எனக்கு உகந்த மனதை கொடுத்தார். சஞ்சலம் ஏதும் இல்லாமல் என்றால் எனக்கு வந்து சஞ்சலம் இல்லாத மனதை கொடுத்தார். இதைத்தான் சாஸ்திரத்தில் சமக தமக என்று சொல்கிறார். சமக என்றால் மன அமைதி, தமக என்றால் இந்திரியத்தில் அமைதி. இந்த இந்திரியங்கள் எல்லாம் கண்கள் காதுகள் எல்லாம் நம்மை ஈர்ப்பதில்லை. அது வெளியே நம்மை இழுத்து கொண்டே சென்றால் நம்ம எப்படி அமைதியாக இருப்பது? காது ஒன்ன கேட்கணும்னு ஆசைப்படுது, கண் ஒன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுது, வாய் ஒன்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுகின்றது. அப்ப நம்ம எங்க போவோம்னா ஐந்து குதிரைகள் வந்து இழுக்கிறது போல ஒவ்வொரு திசையிலும் இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். சரி கண்கள் காதுகள் இவைகளை எல்லாம் மூடி கொஞ்ச நேரம் வச்சு கண்ணை மூடி உட்காரலாம்னு சொன்னா அது முடிகிறதான்னா மனதானது ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அதாக எங்காவது போக ஆரம்பிச்சு விடுகின்றது. இப்படி வெளி விஷயம் கண்ணை திறந்தா உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் மனச்சஞ்சலத்தை கொடுக்கின்றது. அதனாலதான் காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனசு அமைதியா இருக்கும். காரணம் என்ன, யாரையும் பார்க்கல, யாரையும் கேட்கல, ஒன்னும் இல்லை. பிறகு எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த பால்காரங்கிட்ட ஆரம்பிக்கும், லேட்டா வந்துட்டான்னு சொல்லி. ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம், சஞ்சலம் ஆரம்பிச்சாச்சு. சரி சாயந்தர நேரம் ஒன்னும் வேண்டாம், பேசாம அமர்ந்திருக்கலான்னு கண்ணை மூடி இருந்தால் ஏற்கனவே பல பொருள்களை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் மேல வந்துட்டு சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்படி சம்ஸ்காரங்களும் அனுபவங்களும் மனசஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. சம்ஸ்காரம்னா நம்ம பதிவுகள், வாசனைகள் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. பிறகு பார்த்து அப்பொழுது பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் சஞ்சலத்தை கொடுக்கின்றது. இவர் என்ன சொல்றார், இறைவன் வந்து எல்லாம் வல்லான், எல்லா சக்தியுடைய இறைவன் வந்து எனக்கு சஞ்சலம் இல்லாமல் மனதை கொடுத்தார், மனச்சஞ்சலத்தை நீக்கினார், சமதமத்தை கொடுத்தார், சமகன மன அமைதியையும் இந்திரியத்தினுடைய அமைதியையும் கொடுத்தார், ஓரளவுக்கு எனக்கு மன அமைதியை கொடுத்தாராம். பிறகு இப்படி எல்லாம் கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிறவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், அந்த கொடுக்கிறவருக்கு எல்லாம் வல்லான், எல்லா சக்தியையும் உடைய ஈஸ்வரன் தான் இதை எனக்கு கொடுக்க முடியும். சங்கரர் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கற்பனை செய்து பாடுறார். என்ன சொல்கின்றார், இந்த குரங்காட்டி இருப்பான், அந்த காலத்துல எல்லாம் இருந்தான், இப்ப எல்லாம் பார்க்க முடியாது. அவன் குரங்கை வச்சுட்டு ஊர் ஊரா வந்துட்டு அதுல சேஷ்டை வித்தை செய்தெல்லாம் காட்டுவான். அந்த குரங்கு சும்மா இருக்காது, ஏதாவது சேஷ்டை பண்ணிட்டு தான் இருக்கும். மீதி நேரத்திலயும் அது அப்படித்தான் இருக்கும். பிறகு அவன் விளையாட்டு காட்டும் போது அப்படித்தான் இருக்கும். பிறகு வந்து இந்த மீதி நேரத்துல குரங்கு சேஷ்டை பண்ணுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், கையில ஒரு தடி வச்சுட்டு அடிக்கடி அடிச்சுட்டே இருப்பான். அப்படி அந்த குரங்கை வந்து அவனுடைய கட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். இப்ப வந்து இந்த ஒரு உதாரணத்தை சங்கரர் சொல்றார், இறைவா என் மனசு அந்த குரங்கு மாதிரிதான் இருக்கு, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கு, நீ வந்து சர்வ சக்திமான்னு சொன்னா என்னுடைய மனசை அடக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு போட்டி வைக்கிறார். எப்படின்னா உனக்கு உண்மையிலேயே நீ வந்து சர்வ வல்லமை படைத்தவன் நீ நிரூபிக்கணும்னா என்னுடைய மனசை நீ அமைதிப்படுத்தி பார்க்கலாம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா அவ்வளவு தூரம் என்னுடைய மனது சஞ்சலமாக இருக்கின்றது. பிறகு சொல்றார், அந்த குரங்காட்டி போல என்னுடைய மனசை நீ கையில எடுத்து அதை அப்பப்பொழுது அமைதிப்படுத்தி வைப்பாயாக என்று ஒரு பிரார்த்தனையில சொல்கின்றார். அப்படி இங்கு இறைவன் மனச்சஞ்சலத்தை நீக்கினார். பிறகு கடைசி வரைக்கு வந்தால், தாளால் என் தலை மீது தாக்கினான் தோழி. தாளால் என் தலை மீது தாக்கினான்ங்கிறத ரெண்டு விதத்துல பொருள் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், என்னை தகுதிப்படுத்தினான் என்று பொருள். தாளால் என் தலை மீது தாக்கினான் சொன்னா அவனுடைய திருவடியை எனக்கு கொடுத்தான் என்றால், அவனுடைய திருவடியை அடைய என்னை தகுதிப்படுத்தினான் என்ற விதத்தில். என்ன தாளால்ங்கிறத வந்து நம்ம பக்தியில சொல்லணும்னா திருவடியை காட்டினார் என்று சொல்வார்கள். திருவடியை காட்டினார்னு என்ன அர்த்தம், அந்த இறைவன் எனக்கு அருள் செய்தார், என்னை தகுதிப்படுத்தினார், என்னை தூய்மைப்படுத்தினார். அதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மோட்சத்தை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அதான் இந்த பாடலினுடைய சாரம். நான் வந்து இதுதான் மோக்ஷங்கிறத காட்டி, அந்த மோன நிலைதான் மோக்ஷம், அந்த சும்மா இருத்தல், அந்த அமைதியான சப்தமற்ற ஒரு தத்துவம் தான் மோக்ஷம், அதில் எனக்கு அதை அடைய எனக்கு போதிய தகுதியை கொடுத்தார். அந்த தகுதி என்ன என்றால், எந்த தகுதியும் இல்லாமல் இருந்த எனக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், ஒரு நலமும் அறியாமல் இருந்தேன், இதுதான் நலம் என்று அறியாமல் இருந்த எனக்கு தன்னை தகுதிப்படுத்தினான் என்பது இந்த பாடலினுடைய சாரம். இனி அடுத்த பாடல்ல பார்த்தோம்னா, தகுதிப்படுத்திய எனக்கு எதை கொடுத்து என்னை எந்த விதத்தில் ஆக்கினார் என்று சொல்கின்றார். அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.